الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم دنيا ما نحن سميانا تعالى அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தில் எங்கள் கொஞ்சம் காலத்திற்காக வேண்டி எங்களை படைச்சிருக்கிறார். உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிட்ட ஒரு கால வரையறையை நிர்ணயம் செய்கிறார். காலம் குறிப்பிடப்படுகின்ற கட்டம் ஒவ்வொரு குழந்தையும் தாயுடைய வயிற்றுக்குள் சிசுவாக வளர்ந்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் எப்பொழுது 4 மாதம் பூரணம் அடைகிறதோ அந்த நேரத்தில் யூசல் இலை மலக் ஒரு மலக்கு அந்த கருவறைக்குள் அனுப்பப்பட்டு ஃபைமர் அவர் ஏவப்படுகிறார். விகத்திருஸ்மிகி அங்கு உருவாகிற குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து எவ்வளோ சம்பாதிப்பார், எவ்வளோ காலம் வாழ்வார், அவர் நரகவாதியாக அல்லது சொர்க்கவாதியாக போவாரா, அதுவே ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் யாரை திருமணம் முடிப்பாள், அவருடைய கணவனுடைய பெயர் என்ன போன்ற அத்துணை மொத்தமான விடயங்களும் தாயுடைய வயிற்றுக்குள்ளே வைத்து அல்லாஹ்வால் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதனை ஆச்சரியம் என்னவென்றால் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அது எவ்வளவு காலம் வாழும் என்று மலக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில மனிதர்களுக்கு 60 வயது, 70 வயது, 80 வயது, 90 வயது, இன்னும் சிலருக்கு 40, 30, 25, அப்படியே குறைந்து குறைந்து வந்து எதுவரைக்கும் சில பேருக்கு ஆயுள் கம்மியாக இருக்கும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்ற அந்த தேதி, அந்த டேட், அந்த குழந்தை தாயுடைய கருவுக்குள் இருந்து வெளியே வருவதற்கு சுமார் 9 மாதங்கள் பூரணமாக வேண்டிய கட்டாயம் இருக்கத்தக்கன 7வது மாதத்தில் அல்லது 8வது மாதத்தில் அந்த குழந்தை இறக்கும் தேதியை அல்லாஹ் அறிவித்து விடுவார். கனிமான தாய்மார்களின் சகோதரிகளே, கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. கற்பிணி தாய்மார்கள் குழந்தையை கரையிலே சுமந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த குழந்தை துடிக்கக்கூடிய கட்டத்தை வந்துவிட்டால் அது ஒரு மணித்தியாலத்திற்கு எத்தனை கலவை துடிக்க வேண்டும், ஒரு 3-4 மணித்தியாலங்கள் அல்லது எத்தனை மணித்தியாலங்கள் தாயுடைய வயிற்றுக்குள் குழந்தையுடைய அசைவு இல்லாமல், குழந்தையுடைய துடிப்பு இல்லாமல் இருந்தால் அவசரமாக வைத்தியரை நாட வேண்டும் போன்ற சகல விஷயங்களும் அந்த கற்பிணி தாய்க்கு வைத்தியர்கள் மூலமாக அறிவிக்கப்படுவதை, அறிவுறுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். திடீரென்று துடிப்பு நிற்கிறே, துடிப்பு குறவாகிக்கிறே, உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போறாங்க, டாக்டர்ஸ் மார் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, செக் பண்ணி பாக்குறாங்க, பார்த்துட்டு சொல்லுகிறார்கள் இந்த குழந்தை இறந்து 1 மணித்தியாலம் ஆகிறது அல்லது குழந்தை இறந்து 2 நாள் ஆகிறது, நீங்கள் ஏன் நேரத்தோடு வரவில்லை, என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் போன்ற வார்த்தைகளை வைத்தியர்கள் பாவிப்பதை நாம் பார்த்திருக்கோம். எனவே ஒரு மனிதனுடைய அஜல் நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது சில மனிதனுடைய கபூர் அவனுடைய தாயுடைய கருவறைக்குள்ளே அமையப் பெறுகிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய ஒரு ஏற்பாடு தான். சில பேர் வருவதற்கு முன்னாலே இறந்து விடுவார்கள், சில பேர் வந்து சில நொடிப்பொழுதுகளில் இறந்து விடுவார்கள், சில வருடங்களில். இப்படி மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு வரையறையை போட்டிருக்கிறார். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அந்த வரையறை சில பேருக்கு 50 தாண்டுது, 60 தாண்டுது, அந்த குறிப்பிட்ட காலம் வாழுகின்ற பொழுது இவர் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறார். இந்த உலகமே ஒரு சோதனை கூடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவால் இவர் பரீட்சிக்கப்படுகிறார், சோதிக்கப்படுகிறார். ஒவ்வொரு மூச்சையும் விடுகின்ற பொழுது, ஒவ்வொரு மூச்சையும் வாங்குகின்ற பொழுது, ஒவ்வொரு பார்வை பார்க்கும் பொழுதும், ஒவ்வொரு விடயங்களை கேட்கும் பொழுதும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட பிரகாரம் இவருடைய அங்க அவயங்களை உடல் உறுப்புகளை இவர் பயன்படுத்துகிறாரா, அல்லது தன்னுடைய மனது தன்னுடைய நஃப்சு சொல்லுகின்ற பிரகாரம் இவர் அந்த உறுப்புகளை பயன்படுத்துகிறாரா என்பதை அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறது. கண்ணியமான தாய்மார்களை சகோதரிகளை, இந்த உலக வாழ்க்கை இப்படித்தான், இது யாருக்கும் நிரந்தரமானதல்ல. உமத் துனியா பிபாக்கின் அலஹையின் ஒமாஹையின் அலத் துனியா பிபாக்கி, இந்த உலகம் அழியவே இல்லை என்று வைத்துக் கொண்டார். இந்த ஏழு வானங்கள், ஏழு பூமி, கடல், காற்று, மலை, இந்த நட்சத்திரங்கள், சூரியன்கள், சந்திரன், இந்த அனைத்தும் ஒரு நாள் துண்டு துண்டாக தூள் தூளாக போகும் என்று அல்குர்ஆன் சொல்லுது. இந்த உலகமே ஒரு நாளை அழிந்து போய்விடும். இந்த உலகத்தை முழு தண்ணீராலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லாமலாக்கி விடுவார். இப்படி எல்லாம் பேசுற அல்குர்ஆன் ஒரு புலவர் சொல்றாரு, சரி உலகமே அழி அல்ல என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் மிஞ்ச போவதில்லை. ஏழுவானம் அது இருந்து கொண்டே இருக்கிறது, ஏழு பூமி அது இருந்து கொண்டே இருக்கிறது, சூரியன் உதிக்கிற நேரத்தில் உதிக்கிறது, மறைகின்ற நேரத்தில் மறைகிறது, பிரச்சனை இல்லை. அது இருந்தாலும் பரவாயில்லை, அது அனுபவிக்க நீ மிஞ்ச போவதில்லை. அல்லது இந்த உலகம் அழிகிறது, உனக்கு மரணம் இல்லை என்றாலும் நீ உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நீ வாழ்வதற்கு இந்த உலகம் எஞ்ச போவதும் இல்லை. நீ மிஞ்சினால் உலகம் இல்லை, உலகம் மிஞ்சினால் நீ இல்லை. ஆக மொத்தம் நீங்க ரெண்டு பேரும் அழிஞ்சு நாசமாக போறீங்க, தான் உலகத்துடைய வாழ்க்கை. மௌத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்ற நேரத்தில் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் இந்த இடத்துல உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. மனிதன் பிறந்ததற்கிருந்து இறக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷமான கட்டங்கள் வாரத்தை நாங்க பார்த்தோம். சந்தோஷமான கட்டங்கள், அது மாணவனாக இருந்தால், மாணவியாக இருந்தால், பரீட்சை இறுதி அந்த ரிசல்ட் வருகின்ற நேரம் அவர் பாஸ் மார்க்ஸ் எடுத்திருந்தால் சந்தோஷப்படுவார். அந்த மார்க்ஸுக்கு பாடசாலைகள்ல மதரசாக்கள்ல ஏதாவது ஒரு கிஃப்ட், ஒரு பிரசன்ட், ஒரு பரிசு கொடுப்பதாக இருந்தால் அதை எடுக்கும் பொழுது சந்தோஷப்படுவார், அதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுவார். ஒரு பெருநாள் வருகிறதா அந்த புத்தாடை உடுக்கும் பொழுது சந்தோஷப்படுவார். குடும்பத்தில் ஒரு திருமணம் வருகிறதா அந்த நாளை நினைத்து சந்தோஷப்படுவார். அல்லது தனக்கு திருமணம் வருகிறதா அதை அதிலே அவர் பூரித்து போவார். திருமணம் முடிச்சு தன்னுடைய மனைவி அல்லது நீங்கள் கருவுற்றிருந்தால் அந்த அதை நினைச்சி ஒரு சந்தோஷம், அந்த குழந்தை கிடைக்கும் வரைக்கும் ஒரு ஆவல், ஒரு எதிர்பார்ப்பு, அந்த குழந்தை பிறந்து விட்டால் ஒரு சந்தோஷம். இப்படி மனித வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்கு. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அத்துணை சந்தோஷங்களையும் ஒரே அடியாக தவிடு பொடியாக்கக்கூடிய, சுக்கு நூறாக்கக்கூடிய வருகின்ற அந்த மரணம் இருக்கிறதே, அந்த மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கு. என்னதான் சந்தோஷம் வந்தாலும் அது நிரந்தரம் இல்லை, எவ்வளவுதான் இன்பம் ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் இல்லை, எவ்வளவுதான் சொத்து செல்வங்கள் குவிந்தாலும் அது நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் அத்துணை சந்தோஷங்களையும் தவிடு பொடியாக்கக்கூடிய பயங்கரமான நாள் தான் ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரும் அந்த ரூஹு பிரிகின்ற கட்டம். இதை அதிகமாக அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக இந்த உபதேசத்தை எங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு போயிருக்கிறார். எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இது அப்படியான ஒரு சுருக்கமான வாழ்வு. இதுல எவ்வளவுதான் இன்பம் இருந்தால் நசீபு கவிம்மா தஜ்மா உத்தகுல்லகு ரிதாஅலி துல்வா ஃபீஹிமா வாஹனூ. இந்த உலகத்துல நீங்க எனக்கு எனக்குன்னு சொல்லி தேடுறீங்க. சில பேர் ஊடு கட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் பட்டா ஊடு கட்டி கொண்டே இருப்பார்கள். சில பேர் கதை திறப்பதில் இன்ட்ரெஸ்ட் வந்தா கதை திறந்து கொண்டே இருப்பார்கள். எத்தனையோ பிரான்சஸ்கள் திறந்து கொண்டிருப்பார்கள். டவுனுக்கு டவுன் கடைகள், தெருவுக்கு தெரு கடைகள், சிட்டிக்கு சிட்டி கடைகள். சில பேர் கடல் கடந்த பெரும் பெரும் நாடுகள்ல கூட போய் கடைகளை திறக்கிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க என்ன செஞ்சால் சில பேர் காணி வாங்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவார்கள். எனக்கு அத்துணை ஏக்கர் காணி இருக்குது, இந்த இடத்துல இவ்வளவு பேச்சஸ் காணி இருக்குது, அந்த ஒரு வீடு இருக்குது, இந்த ஒரு வீடு இருக்குது, இப்படி வீடுகள். சில பேர் நகை நட்டுகள் ஆசை வைப்பான், நகை நட்டுகள் ஆசை வைப்பான். நகை கொஞ்சம் விலை குறைஞ்சிருந்து அல்லா நகை குறைஞ்சிக்குதே, சந்தி கொஞ்சம் கையில் இருந்தா வாங்கி வைக்கிறீச்சே, எப்பயாவது பிரயோசனமாகுமே, அது ஏதாவது ஒரு தேவை வந்தா அதை கொண்டு போய் ஈடு வச்சு சுத்தமான ஹராமான வட்டியில கைய வைக்கிறாங்க. அதை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு பவுனாக இருந்தாலும் இது என்ன விட்டு போனா உசுறு போற மாதிரி சில பெண்கள் அல்லா பாதுகாப்பு. அதை விட்டு வாங்கினா அந்த வியாபாரம் ஹலாலானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்றா, நீங்க அப்படி செய்யுங்க, உங்களோட வியாபாரத்தை நான் அதிகரிப்பேன், நடக்க செய்வேன். ஆனா இதை கொண்டு போய் ஈடு வச்சு பணம் வாங்கி சில பேர் சில தேவைகளை போடுறாங்க, அந்த நகை துண்டுக்காக வேண்டி நரக நெருப்ப வாங்கி சாப்பிடுறாங்க. இப்படி உலகத்துல சில மோகம், சில ஆசைகள், சில ஆவல், சில பேருக்கு ஒன்றுல ஏதாவது ஒன்றுல இப்படி ஆசை இருந்து கொண்டே இருக்கு. அதுல சல்லல்லாஹு சொல்றாங்க, நீ எனக்கு 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 என்று சேர்க்கிறாயே, நிச்சயமாக சத்தியமாக உண்மையிலேயே உனக்கென்று சொந்தமானதே, இந்த உலகத்தை விட்டு நீ இறந்ததற்கு பின்னால், உன்னுடைய உடலை விட்டு உன்னுடைய ரூஹு பிரிந்ததற்கு பின்னால், உன்னுடைய கட்டையை சுட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற ரெண்டு கபன் துண்டையும், உன் உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஓட்டைகளை அடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற பஞ்சு துண்டுகளையும் தவிர எந்த ஒன்றையும் இந்த உலகத்தை விட்டு உன்னால் எடுத்துச் செல்ல முடியாது. கையில போட்டிருக்கும் மோதிரத்தையும் கடத்தி விடுவார், கழுத்தில் இருக்கிற செயினையும் கடத்தி விடுவார். சில பேர் கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே தங்க பல்லு போட்டிருப்பார், அந்த பல்லையும் கூட கடத்தி விடுவார். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. அவருடைய வெறும் கட்டையை சுட்டுகின்ற அந்த கப்பன் துணி. கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, நீங்கள் யாரும் ஜனாதாவை அடக்கிற நேரத்துல கபுரடிக்கு போனதில்லை. நீங்க வீட்டுகள்ல இருந்து மையத்தை அனுப்புகிற நேரத்துல ஒரு புதிய பாய சந்தூக்கில போடுவேன், ஒரு புதிய பாய சந்தூக்கில போடுவேன். அதிகமான பெண்மணிகள் நினைச்சிருக்கிறது அந்த கபரு குழிக்குள்ள அந்த பாய வச்சுத்தான் ஜனாதாவை வைக்கிறாங்க. சத்தியமாக இல்லை, அந்த பாய பள்ளிவாசலுக்கு எடுத்துருவாங்க. பச்சை மண்ணில போட்டுத்தான் இந்த ஜனாதாவை வளர்த்தாக்குவார். வலா வத ஊலகும் முத்தகா, வலா வத ஊலகும் சிராஷா. அந்த ஜனாதாவை வைப்பதற்காக வேண்டி கபூர்ல எந்த விரிப்பும் விரிப்பது கிடையாது. ஒரு பழைய ஒரு புடவையுண்டாவது விரிப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதை கொண்டு போற பாயையாவது விரிச்சு போடுறாங்களோ அதுவும் இல்லை. அவர்கள் சாய்ந்து படுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தலையணை கூட வைக்க மாட்டார். பச்சை மண் கட்டிய குழி பண்ணி அவர்களுடைய வலது கண்ணத்துல வச்சிருவாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளை இதைத்தான் சொல்றாங்க, விரிக்கிறதுக்கு ஒரு விரிப்பு கூட இல்லை. ஏதோ உன்னுடைய அவுரத்தை மறைக்கிறதுக்கு சுற்று அந்த வெள்ள புடவை வைக்கிறேன். அந்த ரெண்டு புடவை துண்டையும் அந்த பஞ்சுகள் மூக்கு துவாரத்துல காதுக்குள்ள இப்படி பஞ்சுகளை விற்பாங்க. அந்த வைக்கப்படுகின்ற அத்தர் தோய்த்து அந்த பஞ்சு துண்டையும் தவிர இந்த உலகத்திலிருந்து கொண்டு போறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னு கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளை, எங்களோடு என்ன வரப்போ, தனிமையில கொண்டு போய் எங்களை அடக்கம் செய்து விட்டு எல்லா மக்களும் திரும்பி வருகின்ற நேரத்தில் எங்களோட யார் வருவார்? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களோடு வருமா, அல்லது நாங்கள் கட்டிய கணவன்மார்கள் எங்களோடு வருவார்களா, அல்லது எங்களை பெற்ற பெற்றவர்கள் எங்களோடு வருவார்களா? எங்களோடு உள்ளுக்கு வாரது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய காலையில நாங்கள் மௌத்தா போனோம், மாலையில 5 மணி 5:30 எங்களை ஜனாதா அடக்கம் செய்யப்படுகிறது. அடுத்த நாள் சுபகு வரைக்கும் ஆவது, அடுத்த நாள் சுபகு வரைக்கும் ஆவது என்று உம்மட கபூர் அடியில இருப்போம் என்று ஒரு மகன் யோசிக்க மாட்டார். என் மனைவியிட கபூரு கிட்ட நான் இருந்து கொண்டிருப்பேன் என்று ஒரு கணவன் யோசிக்க மாட்டார். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, தனியத்தை நாங்க போக வேண்டும். இதைத்தான் சொல்றாங்க, எதெல்லாம் உனக்கு உனக்கு என்று சொல்றாயோ அதுல எதுவும் உனக்கு இல்லை. எல்லாம் உலகத்துல வாழுகின்ற நேரத்துல தான், உங்களுடைய உறவும் அப்படித்தான், உங்களுடைய உடைமைகளும் அப்படித்தான். சில ஜனாதாக்கள் வீடுகளுக்கு நாங்க போயிருக்கிறோம், ஜனாதாவை தயார் செய்து சந்தூக்குல வச்சு தூக்குற நேரம் நெருங்குற நேரத்தில் எல்லாரும் ஜனாதாவை சூழ்ந்துருவாங்க. சந்தூக்குடைய மேல் மூடிய போன்ற நேரத்தில் அந்த வீட்டில் அல்லாஹ் ரசூலுடைய அச்சமில்லாத சில பெண்மணிகள் தலைவிரி கோலமாக தங்களுடைய மார்புகளில் கன்னங்களில் கதைகளில் அரைந்து கொண்டு உருண்டு உருண்டு அழுவாள், அழுது கொண்டிருப்பார். ஜனாதா தூக்குற சந்தர்ப்பத்தில் அந்த அழுகைகள் கொஞ்சம் அதிகமாகும். அந்த ஜனாதாவை தூக்க விடாமல் அடம்பிடிப்பார்கள், அல்லது சந்தூக்குக்கு மேல வந்து அப்படியே தொப்பென்று விழுந்து விடுவார்கள். பெரியோர் கஷ்டமாக சிரமமாக அந்த நேரத்தில் இருக்கும். குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க, ஏசுவாங்க, இவளை கொண்டு போய் உள்ளூர் கொண்டு போங்க எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, அந்த இடத்துல யாராவது வந்து நீங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்களே, இவ்வளவு அழுகுறீங்களே, உங்களோட ஜனாதாவை அடக்கிறதுக்கு நீங்க விட மாட்டீங்களா, சரி பரவாயில்ல உங்களோட மாப்பிள்ளை அல்லது உங்களோட தகப்பன் யாராக இருந்தாலும், கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளவு நீங்க அழுகுறீங்களே பரவாயில்ல, இன்றைக்கு இரவுக்கு மட்டும், இன்றைக்கு இரவைக்கு மட்டும் உங்களோட பெட்ரூம்ல உங்களோட கணவனோட நீங்க இருங்க, ஜனாதா வச்சுக்கோங்க. நாளை காலம் வரும் சுபகு தொழுகத்துக்கு பின்னால வந்து நாங்கள் ஜனாதாவை தூக்கிட்டு போறோம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் அப்படியே வைத்து விட்டு, வந்த உறவினர்கள் எல்லாம் உங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல், அப்படியானவர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் போட்ட மாதிரி ஜனாதாவை வீட்டுக்கு போவது என்று சொன்னார். கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, எந்த பெண்மணிதான் அந்த கணவனோடு ஒரு நாள் இரவை தனி அறையில் கழிக்க விரும்புவார்கள், கழிக்க முன் வருவார்கள், அதே மாதிரி பெண்களாகிய நீங்கள் மௌத்தா போவீர்கள் ஒரு நாளைக்கு. நீங்க மௌத்தா போனா நிச்சயமாக சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன், உங்களோட கணவன் மாறும் அதை சம்மதிக்க மாட்டாங்க. எங்கடா மையத்தை அடக்குறேன்றதுலதான் குறியாயிப்பாங்க. மனிதன் என்ற ரீதியில சில நேரம் கவலை வரும், கண்ணீர் வரும், அது கொஞ்சம் காலத்தோட மறந்து போயிடும். நிமன தாய்மார்களே, அப்படி என்றால் இந்த உறவு எது வரைக்கும்? இவ்வளவுதான் உலகத்திலுள்ள உறவுகளும் உலகத்திலுள்ள உடைமைகளும். இதுல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாம் போலியானது, எல்லாம் தற்காலிகமானது. எனவே மௌத்துக்கு பின்னால் எங்களோடு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குமாக இருந்தால் அதுதான் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அமல்களும் இபாதத்துகளும் குர்ஆன் திலாவத்துகளும் நாங்கள் தொழுகிற தொழுகைகளும் நாங்கள் செய்கிற திக்ருகளும் நாங்கள் கொடுக்கிற தர்மங்களும் நாங்கள் பிடிக்கிற நோன்புகளும் செய்கின்ற ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் ஜகாத்துகளும் சதகாக்களும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இதுதான் அந்த இருட்டான கபர வெளிச்சமாகும். யாராவது ஜனாத அடக்கிட்டு ஒருத்தர் வாராரு, நிர்வாக தலைவரை சந்திக்கிறாரு, ஆஜி எங்களோட வாப்பா நைட் பல்ப் இல்லாம தூங்க மாட்டாரு, இன்றைக்கு அடக்கம் செஞ்சிருக்கிறோம், பள்ளியில இருந்து ஒரு வயரை எடுத்து அவத்த கபருக்கு நீங்க போட்டு ஒரு லைட்டை போட்டுருங்க, கரண்ட் பில்ல வேணும்னு தான் நான் பே பண்றேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அல்லது கபருக்கு நீங்க ஒரு மையத்துக்கு பள்ளி வாசலுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்க, 500 ரூபாய் எடுக்கிறீங்க, நான் 500 ரூபாய் தாரேன், ஒரு 2 அடி அகலமாகவும் ஒரு 4 அடி நீட்டமாகவும் கொஞ்சம் விசாலமா தோணுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டான். அப்படி சொன்னாலும் செய்யவும் மாட்டான். கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்கள், அந்த நெருக்கடியான கபர், அந்த நெருக்கடியான கபரை விசாலமாக்குறதும் அந்த இருட்டான கபரை வெளிச்சமாக்குறதும் நாங்கள் செய்கின்ற அமல்கள் தான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் விடுகின்ற மூச்சு, வாங்குகின்ற மூச்சு, அவர் கழிக்கிற ஒவ்வொரு நாளும், அவர் கழிக்கின்ற ஒவ்வொரு பொழுதும் அது மிக பொறுமதியானது. கண்ணியமான தாய்மார்களை சகோதரி, உலகத்தொட்டு பிரிகின்ற நேரத்தில் மலக்குள் மௌத்தை பார்க்காம இந்த உலகத்தில் இருந்து யாரும் மௌத்தா போக மாட்டார். நான் நீங்களும் பயங்கரமான 3 கட்டங்களை தாண்டி, பயங்கரமான 3 கட்டம், முதலாவது சக்கராத். இந்த உலகத்துல சக்கராத்துடைய வேதனைக்கு ஈடாக எந்த வேதனையும் கிடையாது. அது பிரசவ வேதனையாக இருந்தாலும் சரி, குழந்தை கிடைக்கிறதோடு அந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்ட அடுத்த கணமே அந்த வேதனையை தாய்மார்கள் மறந்து விடுவார்கள், மறந்து விடுவார். அதற்கு உதாரணம் சொல்வதற்கு ஒன்று கிடையாது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட விதிவிலக்கல்ல, அவர்கள் கூட அந்த சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்தார். வா அபதா பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி கட்டத்தில் இந்த வாப்பாக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த வாப்பாக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டமே என்று கதறுகின்ற அளவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறார். பாத்திமா கூப்பிட்டு சொன்னாங்க, லைஸலி அபீகி கர்புன் பஹ்தல் யௌம், பாத்திமா என்னுடைய அருமை மகளை அழ வேண்டாம், அழாதே, உன்னோட வாப்பாக்கு இது கடைசி நாள், இந்த நாளோட இந்த கஷ்டத்தோட இனி கஷ்டம் கிடையாது, இதுதான் கடைசியாக கஷ்டப்படுகின்ற நாள், இந்த நாளைக்கு பின்னால் உள்ள வாப்பா உன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் எந்த கஷ்டத்தையும் காண மாட்டேன் என்று சொன்னார்களாக இருந்தால் அப்ப அந்த சக்கராத்துடைய கஷ்டத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உணர்ந்துதான் இருக்கிறார். அந்த கட்டத்தை இன்னும் நானும் நீங்களும் தாண்டல்ல, இது முதலாவது பயங்கரம். ரெண்டாவது, அந்த கட்டத்தில் அந்த கஷ்டத்துல இருக்கிற நேரத்திலே திடீரென்று எங்களுக்கு முன்னால் மலக்குள் மௌத்து ஒன்றுவார். அதில் எங்களை சூழ எல்லோரும் இருப்பார்கள், எல்லோருக்கும் தெரியாது, எங்களுக்கு மட்டும் தெரிவார்கள். சில பேரோடு சிரித்த முகத்தோடு வருவார்கள், சில பேரோட பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள். பாதுகாக்கும் சிரித்த முகத்தோடு வருகின்ற மலக்குமார்களை பார்த்து ஜனாதாக்கள் அது சிரிக்கும், பக்கத்தில் உள்ளவர்கள் நினைப்பார்கள் என்னோடுதான் சிரிக்கிறார்கள். சில ஜனாதாக்களை பார்த்திருக்கிறேன், மையத்துடைய மௌத்துடைய நேரத்தில் அப்படியே எழுந்து முசாபகா செய்கிறார். பக்கத்தில் உள்ளவர் கையை நீட்டினாலும் எனக்குத்தான் சலாம் தாரார் என்று சொல்லி பக்கத்தில் உள்ளவருக்கு ஏசி கையை தட்டிட்டு அங்காளகோ மலக்குள் மௌத்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் இந்த சலாம், அந்த சலாத்தோடு அவர்கள் மௌத்தா போயிருக்கிறார். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த மாதிரியான மையத்துகள் ஜனாதாக்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த முகம் ஒரு வகையான சிரிப்பான முகத்தோடு பார்க்கிறவர்கள் எல்லாம் அந்த ஜனாதா பத்தி பெருமையாக பேசுவாங்க, பொறாமைப்படுவாங்க. சிரிச்ச முகத்தோடு சும்மா தூங்குற மாதிரி அல்லவா இந்த ஜனாதா இருக்கிறது, எவ்வளவு அழகாக பசுந்தாக வெள்ளையாகி மலர்ந்த முகத்தோடு காட்சி அளிக்கிறது. காரணம், மலக்குள் மௌத்த சிரித்த முகத்தோடு பார்ப்பார். இது ரெண்டாவது கட்டம், சக்கராத். அடுத்தது மலக்குள் மௌத். மூணாவது, கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தை விட்டு இந்த உலக வாழ்க்கையை முடித்து மறுமையுடைய வாழ்க்கைக்கு போவதற்கு முன்னால் மௌத்துக்கு பின்னால் அவர் போய் தங்கும் இடத்தை காட்டாமல் அல்லாஹ் யாரையும் மௌத்தாக்க மாட்டான். சொர்க்கமாக இருந்தால் சுவர்க்கம் காட்டப்படும், நரகமாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்னோட முழு பரம்பரையை பாதுகாத்துறோனும் அந்த நரகத்தை பார்ப்பார். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமான தாய்மார்களே, இந்த நேரத்தில் அவர்களுடைய முகம் கருத்து போய்விடும், கண்கள் குழி விழுந்துவிடும், வாய் அப்படியே அகல திறந்து விடுவார், திறக்கப்பட்டுவிடும். அந்த ஜனாதார எந்த ஜீனத்தும் இருக்காது. ஏதோ ஒரு பயந்த தோற்றத்தோடு சில பேருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், மன்னிக்கணும். மலமும் சலமும் சிறுநீரும் அசுத்தமும் உடலால் வெளியாகிவிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டம். இந்த மூன்று கட்டத்தையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் காணாமல் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நிறைய பயான்களுக்கு இன்னைக்கு ரேடியோலையும் பயான் பேப்பர்களையும் முஸ்லீம் நிகழ்ச்சிகளுடைய விஷயங்கள் எழுதப்படுகிறது, புத்தகங்கள் எத்தனையோ பார்க்கிறோம். அதல்ல நோக்கம் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, என்னுடைய ஜனாதா, என்னுடைய மவுத் எனக்கு வருகின்ற நேரத்தில் நான் எந்த நிலைமையில இருப்பேன், அந்த மலக்கு என்னிடத்திலே எந்த தோற்றத்தோடு வருவா, இறுதியாக நான் காணுகின்ற காட்சி சுவர்க்கமா அல்லது நரகமா, நான் என்னுடைய அதிகமான செயல்களை காலங்களை நான் எதில கழிக்கிறேன். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, விசேஷமாக இந்த இடத்துல பெண்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவது கடமையாக இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றா உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்கேயும் பெண்களை நபிமார்களாக அனுப்பல. உலகத்துல வந்து 124,000 நபிமார்களையும் பெண்கள் எங்கேயும் நபிமார்களாக வரல. ஆனால் அந்த பெண்களை பெற்றெடுத்தவர்கள் அத்துணை பேரும், அந்த நபிமார்களை பெற்றெடுத்தவர்கள் அத்துணை பேரும் பெண்மணிகள் தான். அது வாப்ப இல்லாத நபிமார்கள் உலகத்துல பிறந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா தாய் இல்லாமல் இருக்கல. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிருஷ்டித்ததற்கு பின்னால் வந்த அத்துணை நபிமார்களையும் ஈன்றெடுத்த பெருமைக்குரியவர்கள் பெண்மணிகள் தான். எனவே எங்களுடைய மடியில வளரக்கூடிய குழந்தைகள் எங்களுக்கு பாரிய பொறுப்புதான். அவர்கள் அழகான முறையில சீரான முறையில வளர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமானியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். எனவே எங்களுடைய போக்குகள், எங்களுடைய அமல் இபாதத்துகளுடைய பாங்குகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அணிதினமும் இரவுல தூங்க போற நேரத்துல நாங்கள் கட்டாயமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நிறைய பெண்மணிகள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டு டிவிகளையும் கம்ப்யூட்டர்லையும் சிடிகளிலேயும் தொடர் நாடகங்களிலேயும் அதிகமான காலத்தை நேரத்தை இவர்கள் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார். சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு திரைப்படம் பார்க்காமல் அவர்களுக்கு தூக்கம் போகாது. சில பேர் டிவியில உள்ள புரோகிராம் எல்லாம் பார்க்கிறார். பகலை கொண்டு போகுது, காலையில ஒன்று போகுது, மகரிபுக்கும் அசருக்கும் இடையில் ஒன்று போகுது, இஷாவுக்கும் மகரிபுக்கும் இடையில் ஒன்று போகுது, 8 மணிக்கு போகுது. இந்த எல்லாம் கட்டத்திலேயும் ஒரு புரோகிராமுக்கு 45 நிமிஷம், ஒரு திரைப்படத்துக்கு 2.5-3 மணித்தியாலங்கள், அது ஆங்கில படமாக இருந்தால் அது வேறு வினாடிகள். இப்படி எல்லாம் கணக்கு பார்த்தா அல்லாஹ் என்னை மகளையும் பாதுகாக்கணும், இந்த பெண்மணிகளையும் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஒரு நாளைக்கு சில பேர் 3-5 மணித்தியாலங்களை தொடர்ந்து பாவத்திலேயே கழிச்சு கொண்டிருக்கிறார். இவர்கள் செய்யற அமல பார்த்தா உண்மையிலே ஒரு தொழுகையாளியாக இருந்தாலும் 5 நேர தொழுகைக்கு நேரத்திற்கு 15 வினாடிகள் எடுத்தாலும், 15 நிமிடங்கள் எடுத்தாலும் 1.25 மணித்தியாலம் தான் இபாதத்துக்கு செலவழிச்சு இருப்பார். அப்ப கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, 2 பட்டோடைகள்லயும் எங்கட கழிந்த நேரங்களில் அதிகமான நேரம் எவ்வளவு இபாதத்துக்கு கழிந்திருக்கிறது, எவ்வளவு பாவத்தில் முடிந்திருக்கிறது. அவ இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கியாமத்தில் நிரப்பார். நன்மைகள் எது அதிகமாக இருக்கிறது, எது பாவத்தில் அதிகமாக இருக்கிறது, யாருடைய பாவம் ஒரு கடுகல் வேணும் நன்மையை விட கனமாக விட்டதோ, கனமாகி விட்டதோ, அந்த தராசி பாரத்தினால் தாழ்ந்து விட்டதோ, நிச்சயமாக இவர்கள் நரகவாதிகள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாதுகாக்கும். அதனால் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்கள், எல்லாம் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இது மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏண்டா ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் அமலி யௌமின் இல்லா வயுஹ்தமு அலைஹி. நீங்க நினைக்கவான அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில மனிதனால் செயல்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு மனிதனுடைய செயலேடுகளும் ஒவ்வொரு நாளும் அது கண்காணிக்கப்பட்டு, மிக பக்குவமாக கண்காணிக்கப்பட்டு, அது எழுதப்பட்டு, அதிலே சீல் பண்ணப்படுகிறது. உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், இஸ்லாமிய கணக்குப்படி புற தெரிபற்றதுல இருந்து மகரிபுடைய நேரத்தில் இருந்துதான் நாள் ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் புற தென்படும் வரைக்கும் உள்ள 24 மணித்தியாலமும் பிறை கணக்குப்படி இதுதான் ஒரு நாள். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றைய நாள் பிறை ஹிஜ்ரி 1435 ரபீஉல் ஆஹிர் மாதம் அல்லது ரபீஉல் அவ்வல் மாதம், இத்தினாம் பிறை இன்ன கிழமை என்று மலக்கில் ஒவ்வொரு பேருடைய ஒவ்வொருத்தருடைய பேரை மேலாள போட்டு அந்த டேட்ட கீழாக போடுவாங்க. இன்னாருடைய மகன் இன்னாருடைய பட்டோலை, இத்தினாம் திகதி இன்ன மாசம் இன்ன வருஷம், அந்த மகரிபு புற தென்படுற வினாடியில இவருடைய பார்வை எங்க இருக்குது, இவருடைய காது எதை கேட்குது, இவருடைய நாக்கு எதை பேசுது, இவருடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உட்பட அத்துணை விடயங்களும் பதிவேட்டிலே மல 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 என்று பதியப்படும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அடுத்த நாள் மகரிபுடைய புற தென்பட்டு விட்டால் இந்த முழு 24 மணித்தியாலமும் செய்த செயல்கள் அப்படியே சுருட்டப்பட்டு அது சீல் பண்ணப்படும். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யுஃபக்கு, அந்த சீல் பண்ணப்பட்ட அந்த சீலை யாருக்கும் திறக்கும் அதிகாரம் கிடையாது. ஹத்தா யகூனல்லாஹ் ஹுவல்லதி யஃபக்கு தாலிகல் ஹாத்தம் யௌமல் கியாமா. அது எப்ப திறக்கப்படும் என்றால், உலகம் எல்லாம் அழிந்து மனிதர்கள் எல்லாம் இறந்து கியாமத்துடைய நாள் வந்து சூரூதப்பட்டு திரும்பவும் மக்கள் எல்லாம் ஹயாத்தோடு எழுப்பப்பட்டு வரிசையாக நிறுத்தப்பட்டு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விசாரணைக்காக வேண்டி அழைப்பானே, அந்த நாளில் இந்த காகிதங்கள் இந்த செயலேடுகள் கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே குவிக்கப்படும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த நேரத்தில் இன்னாருடைய மகள் இன்னாலே வருக என்று எங்களை கூப்பிடுவார். நாங்க அந்த நனைஞ்ச தண்ணீருக்கு நனைந்த சுட்டுக்குருவி மாதிரி நடுங்கி நடுங்கி பயந்து பயந்து இப்படி என்னுடைய தீர்ப்பு என்னவாகுமோ, பக்கத்துல நரகம், வலது பக்கத்துல சொர்க்கம், இடையில சிராத், முன்னால மீதானுடைய தராசி, வழக்குமார்கள் எல்லாம் சூழ, பின்னால மனிதர்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு இந்த மாதிரி பயங்கரமான கட்டத்தில் அல்லாஹுடைய தர்பாருக்கு முன்னால போய் பயந்து பயந்து நிக்கிற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு காகிதமாக திறப்பார். இந்த கட்டம் வரும் வரைக்கும் அதை திறக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் எழுதிய மலக்குக்கு கூட அதை திரும்ப ஒரு தடவை திறந்து பார்ப்போமே என்பது கிடையாது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, அந்த கட்டம் எப்படியான கட்டமாய் சில பேர் அந்த நேரத்தில் விபச்சாரம் செய்து மாட்டிப்பார், விபச்சாரம் செய்திருப்பார், கணவனுக்கு தெரியாமல் அல்லது பெற்றோர்களுக்கு தெரியாமல் அல்லது மனைவிமார்களுக்கு தெரியாமல் சில கணவன்மார்கள் செய்வார்கள். யார் எப்படி பாவம் செய்திருந்தாலும் ஒளித்து மறைத்து பாவங்களை செய்து அந்த இடத்துல வந்தா இப்பித திறந்து பார்க்கிறது அல்ல, இந்நாள் இன்னாரோடு இன்ன நாளில் இந்த இடத்தில் இப்படியான பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறார், இந்த வாசகத்தை எல்லாம் வாசிப்பார். வாசித்து விட்டு அந்த மனிதனுடைய முகத்தை ஒரு தடவை பார்க்கிற நேரத்துல இவருக்கு வருகின்ற பயமிக்கிறே. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்துல மாதிரி சாதாரணமான கல்பு மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கியாமம் வந்துவிட்டால் மௌத்தையே அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். சும்மலாய மூத்து பீஹா வலா யஹ்யா. இங்க ஒரு தாங்கேலாத வேதனை வந்துச்சுன்னா கண்ணியமான தாய்மார்களே, இறுதி கட்டம் செத்து போயிருவான், மௌத்தாகி போயிருவான், அதோட முடிஞ்சிடும். ஆனா கியாமத்தில் எல்லாம் சொல்றேன், அங்க மரணமும் இல்ல, மரணத்தையே அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். உலகத்தில் உள்ள ஒரு கல்பு மாதிரி கொடுக்கப்பட்டு அந்த பயங்கரமான சிச்சுவேஷன், அந்த டென்ஷன், அவர்களுடைய உள்ளம் வெடிச்சு அந்த இடத்துல செத்து போயிடுவாங்க. இப்ப இவர் நடுங்குவார், கதறுவார், பக்கத்தில் அங்க நீங்களை பார்ப்பார், திட்டத்தில் யாரும் இல்லை. இவர் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாரா, யாருன்னா நான் அப்படி செய்யல, தவறுதலாக எழுதப்பட்டீங்களோ தெரியாது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, நாக்கு திறந்தால் பொய் சொல்லி 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 பழக்கப்பட்டு அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய முன்னால கூட இவர் பொய் தான் சொல்லுவார். யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அவர்களுடைய நாக்குக்கு அவர்களுடைய வாயை இழுத்து நாம் பூட்டு போட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் செய்த வினைகளை அந்த கைகள் பேசும் சொல்லும். அவர்களுடைய தொடைகள், அவர்களுடைய கால்கள் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்தில் பேசி முறையிடும், இவர்களுக்கு எதிராக வாதிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல சொல்றானே. இப்ப சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரே இந்த பாவத்தை மறுக்கிற நேரத்தில் திடீரென்று சத்தம் வருமா, யாரெல்லாம் பொய் சொல்றான், அந்த பெண் எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்திருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த பெண்ணை நான் தானே பார்த்தேன், அங்க நீங்களை பார்ப்பாரு, யாருதான் பேசுறது, பார்த்தா கண்ணுக்குள்ளே சப்தம் வருது, கண் பேசும். அதற்கு பின்னால அடுத்தது சப்தம் வரும், யாரெல்லாம் அந்த பெண்ணை நோக்கி அவளை தேடி நான் தானே நடந்து சென்றேன், ரத கால் பேஸ் ஒத்த ஸ்னது அர்ஜுனு கால் இவர்களுக்கு எதிராக சாக்கி சொல்லும் நல்லா குருவான சொல்றாங்க. என்னியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதற்கு பின்னால் கைபேசு, கைபேசும் நான் தான் அந்த பெண்ணை தொட்டேன் கடவினே. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இப்ப இவர் கேட்பாராம், நீங்கெல்லாம் எப்படி அப்பா பேசுறீங்க, நீங்கெல்லாம் எப்படி பேசுறீங்க, உங்களை பேச வச்சது யார்? கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே சொல்லும் அந்த உறுப்புகள் சொல்லுமாம், உலகத்துல முள்ளில்லாத நாக்கையே பேச வச்ச அல்லாஹ் முள்ளுள்ள எங்களை பேச வைக்கலாதா அவனுக்கு? கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஃபயம் குரும் வாஹு இலைஹி பிஐனில் கதப், ஒரு கோபமான பார்வையை செலுத்துவான். அந்த பார்வையுடைய சக்தி பவர் தாங்க முடியாமல் அவர்களுடைய முகத்துடைய சதைகள் கலந்து கீழே விழுந்து விடும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுடைய உறுப்புகள் நாளை கியாமத்தில் எங்களுக்கு எதிராக சாக்கி சொல்லப்போம். அதனால ஹராமான பார்வைகளை விட்டும், ஹராமான கேள்விகளை விட்டும், எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துறதோடு மாத்திரமல்லாமல், விசேஷமாக கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுடைய குழந்தை குட்டிகள், விசேஷமாக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இவர்களை கண்காணிக்கிறது ஒரு பாரி ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டே, உம்மா வாப்போம் டிவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பிள்ளைக்கு சொல்றாங்க நீ போயிட்டு ஹோம்ஒர்க் செய், வீட்டில் தந்திருக்கிற வேலைகளை செய்யு சொன்னா நிச்சயமாக சத்தியமா இது ஒரு நாளும் நடக்காது. கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்கள், இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் செய்யற வேலை இதுதான். அவர்கள் செய்வதெல்லாம் செய்வார்கள், அந்த குழந்தைகள் அவர்கள் படிக்கோடும், அவர்கள் ஓடுவோம் என்று எதிர்பார்ப்பார்கள். இது ஒரு நாளும் சாத்தியமாகாது. ஆ கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்களே, சின்ன விடயங்களை கூட குழந்தைகளுக்கு முன்னால நாங்கள் அதை ஒரு ஹராம மாதிரி சித்தரிக்கோம். கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. சில பேர் முஸ்லீம்களாக இருப்பாங்க, ஆனா சாராயம் குடிப்பாங்க. முஸ்லீம்களாக இருப்பாங்க, வட்டியை சாப்பிடுவாங்க. முஸ்லீம்களாக இருப்பாங்க, களவெடுப்பாங்க. முஸ்லீம்களாக இருப்பாங்க, பொய் சொல்லுவாங்க. ஏன்? கொலை கூட செய்வாங்க. முஸ்லீம்களாக இருந்து கொண்டு கொலை கூட செய்வாங்க. ஆனால் பன்றி இறைச்சி திங்கிறேன்னு சொன்னா யாரும் நினைச்சி பார்க்க மாட்டாங்க. சாராயம் பன்றி இறைச்சி விட பாவமானது. வட்டி சாப்பிடுறது பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விட ரொம்ப கொடூரமானது. ஏன் அல்லாஹ் சொல்றான், யாரு வட்டி சாப்பிடுவதோடு வட்டியோடு சம்பந்தப்பட்டீங்களோ நீங்க எனக்கு எதிராக யுத்தம் செய்ய போர் கொடி தூக்கியவனுக்கு சமன். ஆனா எங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த கட்டக்காலுடைய மாமிசத்தை சாப்பிட்டா எனக்கு எதிராக யுத்தம் செய்ய ரெடியாயிட்டீங்கன்னு சொல்லல. கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே, கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு சிந்திங்க. ஏன் இந்த கட்டக்காலோடு எனக்கும் உங்களுக்கும் இவ்வளோ வெறுப்பும் பகையும் என்றால், சின்ன வயசுல எங்களை உம்மை வாப்புக்கு முன்னால யாரையாவது ஒரு பிள்ளைய கூட நாங்கள் பன்றி என்று ஏற்றினால் கூட வாய்க்கு அடுக்கி சலவாத் சொல்லி கழுவும் விடுவாள். அங்க சலவாத்து சொல்லணும்ன்றது இல்ல, அந்த அளவு ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையாக எங்களை உண்மவும் பார்ப்போம் எங்களை காட்டி தந்ததினாலதான் இவ்வளவு வெறுக்கிறோம். கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அதே உம்ம வாப்பா அந்த கட்டக்கால வெறுக்கிறத்துல காட்டின கரிசனைய நாங்க தொழுகிற தொழுகையில் எங்களே காட்டியிருந்தா, பாங்கு செல்லக்குள்ள எந்த வேலையில இருந்தாலும் எல்லாம் பாங்கு சொல்லி இதுக்கு பின்னால் ஒன்றும் செய்யலாது, தொழுவதற்கு பிறகுதான் அடுத்த வேலைன்றத சின்ன வயசுல அந்த புள்ள உம்மவன் வாப்பவன் கண்காணிக்கிற வயசுல இருந்து அந்த உம்மன் வாப்பம் அந்த வீட்டுக்குள்ள செயல்பட்டு இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக சத்தியமாக உசுரே போனாலும் கூட ஒரு தொழுகையை கலாவாக்காத ஒரு பரம்பரையை விட்டு சென்றிருப்பார். ஒரு பயணம் போன நாங்க முதலாவது செய்த வேலைன்னா கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, தொழுகையில கைய வச்சிருப்பாங்க. பயணம் கொண்டு போனா எப்படி தொழணும் தெரியாது. அசரையும் புகரையும் சேர்த்து தொழுகிறாங்க, எப்படி நீயத்து வைக்கணும், எந்த இடத்துல நீயத்து வைக்கணும், எந்த நேரத்துக்குள்ள நீயத்து வைக்கணும், அதை எத்தனை ரக்காத்தா தொழுவோம், மகரிப சுருக்கேலுமா சுருக்கேலதா, மகரிபையும் அசரையும் சேர்க்கேலுமா சேர்க்கேலதா, இப்படியான இந்த சின்ன முக்கியமான சஃபருடைய நேரத்தில் தொழுகிற தொழுகையை பத்தி, அது தொழுகிறது எப்படி போனாலும் அது எப்படி தொழணுமுன்றே இன்றைக்கு உள்ள பெற்றோர்களுக்கு தெரியாது. ரமலானுடைய காலத்துல வாராங்க, உடுப்பு வாங்குற சொல்வார் எல்லா பாதுகாக்கணும், பகலைக்கு பின்னால நுகருக்கு பிறகு வாராங்க, ஒரு கடையில ஏறுறாங்க, ரெண்டாவது கடையில ஏறுறாங்க, ஏறி 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 பாக்குறாங்க, மகிழ்ச்சியுடைய நேரமாகுது, பாங்கு சொல்லுங்க அதை எல்லாம் நோன்பு வச்சுக்கிறேன் என்று ஈச்சம் பழத்தை தேடுவாங்க. அப்ப இடையில அசல் கொடுக கலா, அப்ப அந்த நோன்பை திறந்துட்டு ஏதாவது இருக்கிறத வாயில போட்டுட்டு மகிழ்ச்சிய தொழுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மகிழ்ச்சியை சொல்ல மாட்டான். அப்ப அந்த உடுப்பு வாங்க போன புள்ள இதெல்லாம் கண்காணிச்சு கொண்டுதான் இருக்கு. ஆனா பெருநாளுக்கு ஒரு உடுப்பு வாங்க போனா சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்ன பாப்பா அதுல பெருசா அழத்தி கொள்ளல. ஆனா சில நல்ல குடும்பத்தினர்கள் நாங்க பாத்திக்கிறோம், பதறி கொண்டு வருவா 15 நிமிஷம் தான். லேடிஸ் சொல்லுறது இறங்கிக்கிறா, ஜென்ஸ் சொல்லணும் எங்க சொல்லுறது, ஹவுஸ் எங்க, பாத்ரூம் எங்க, டொய்லெட் எங்க, சட்டம் மாறுவாங்க. இந்த நேரத்துல பெண்களுக்குரிய இடத்தை காட்டி, ஆண்களுக்குரிய இடத்தை காட்டி, இவர்கள் அந்த தொழுகையில காற்று அந்த பதட்டம் அந்த வாகனத்திற்குள் உள்ள சின்ன பிள்ளைகள் கண்காணிச்சு கொண்டு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு நாளும் அப்படிப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு கீழாக வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் தொழுகையில ஒரு நாளும் பொழுதுபோக்கு செய்ய மாட்டார். உம்மா பாப்பா உசுறு போனாலும் கூட காய்ச்சல் நடுக்க காய்ச்சல் எழுந்திருக்க முடியாது, உட்கார்ந்து சாப்பிட முடியாது, ஆனா ஒதுவெடுக்க முடியாது, தயமம் செஞ்சு கட்டில தொழுகிறாரு. புள்ள கேட்குது, என்னம்மா வாப்பட கட்டிலுக்கு முன்னால மண்ணெல்லாம் கொண்டு வச்சுக்கிறீங்க, இப்ப உம்மா விளக்கப்படுத்த. இப்படிதான் பாப்பா தொழுகணும். காய்ச்சல் வந்தாலும் தொழுகை உடையலாது, சக்கராத்துடைய நேரத்தில் கூட தொழுகை உடையலாது, அனுமதி கிடையாது. எப்படியாவது தொழணும், ஒதுவெடி கேளாது, வாப்பக்கு சோம் இல்ல, தண்ணி பட்டா இன்னும் நோயாளியாகிடுவாரே. அப்ப ஏன் மண் அல்லாஹ் சொல்லிக்கிறான், உங்களுக்கு தண்ணியை ஏலாற்றி மண்ணால தயம்மம் செஞ்சு சரி அந்த தொழுகையை முடிங்க. அதனாலதான் கட்டிலோடு வச்சீங்க. இந்த பாருங்க இப்ப வாப்பா செய்யறத பாருங்க, அந்த புள்ள பார்த்து கொண்டிருக்கிறது. வாப்பா இரும்பேலாது நிக்கலாது, உட்கார்ந்து கொண்டு சாஞ்சு கொண்டு அப்படியே தொழுகிற காட்சியை புள்ள பாக்குறாங்க. ஆனா இது இன்றைக்கு எத்தனை குடும்பத்துக்குள்ள நடக்குது. சின்ன தலைவலி ஒன்று வந்தாலும் தொழுகையில கையை வச்சிடறாங்க. அதுல விசேஷமான தாய்மார்கள், உங்களை யாரையும் நான் குறை சொல்லல, உங்களை பத்தி ஒன்றும் எனக்கு தெரியாது. முதலாவது இந்த பள்ளி வாசல்ல வந்து இந்த வார்த்தை பேசுறேன், இதுக்கு முன்னால் இங்க வந்தது கிடையாது. சின்ன புள்ளி ஒன்று மூத்தரும் பேஞ்சா அந்த உண்மை முதலாவது கையை வைக்கிறது, நாளைக்கே குடிச்சுட்டு தொழுகிறோம். சுபஹான், மகரிப் இல்ல, இஷா இல்ல, சுபஹ் இல்ல. புள்ள கிடைக்காதவங்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த புள்ள கிடைக்காத உள்ள வருத்தத்தை சொல்லுவாங்க. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு புள்ள பாக்கியம் இல்லை. அவ சாகுற நேரத்துல அவ கடைசி ஆசைய உயிரை எழுதி வச்சாலும், நான் செத்த பிறகு அல்லது நான் இறந்த பிறகு என்னை தீயிலிட்டு அந்த மதத்தினர்கள் செய்யற மாதிரி, சடங்கு செய்யற மாதிரி என்னை தீயிலிட்டு பொசித்து விடாமல் பச்சை மண்ணிலே போட்டு புதைத்து விடுங்கள், புளி தோண்டி புதைச்சிருங்க, என்னுடைய வயிற்றுக்குள் பூச்சி புழுக்களாவது உருவாகட்டும். சுபஹான், தாய்மை என்ற பேர் எனக்கு கிடைக்கல, கிட்டல்ல குழந்தை பாக்கியம் என்ற வயிற்றுக்குள்ள உருவாகல்ல, ஒரு புழுவாவது உருவாகட்டும், அதனால் என்னை எரிச்சி சாம்பலாக்கி கருத்தி போடாம பச்சை மண்ணில போட்டு புதைச்சிருங்க எழுதினார். அவ்வளோ ஆனந்தம், கை சேதம். இந்த நியமத்தை தந்த அல்லாவுக்கு எங்களோட உம்மை பிள்ளைகள், எங்களோட தாய்மார்கள் செய்கின்ற நன்றி கடன் என்ன, அந்த குழந்தை கொஞ்சம் சிறுநீர் கழிச்சிட்டா தொழுகைய கலாவாக்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தொழுகைய கலாவாக்கிட்டு நாங்கள் கொடுக்கிற பாலைக்கிறே அந்த பாலோடு பாக்கியம் போகாது. ஏன்னா தொழுகையை கலாவாக்கிற நிலைமையில கொடுக்கிற பால், அந்த பால் அந்த புள்ளையிட உடம்புக்குள்ள அமளி பாதத்தில் உள்ள ஒரு ஆசையை உருவாக்காது, ஒரு நாளும் உருவாக்காது. ஆ கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பாகிஸ்தான்ல ஒரு சின்ன ஒரு புள்ள, 5 வயசுக்குள்ள ஒரு மெகஜன், அது பையனாத்துன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு மெகஜன், 2003 அல்லது 4 வெளிவந்த ஒரு மெகஜின்ல எழுதுறாங்க இந்த செய்தியை. அந்த குழந்தைக்கு வீசிங் வியாதி, இழுப்பு நோய் என்று சொல்லுவார். மூச்செடுக்க சரியான கஷ்டம், சரியான சளி வருத்தம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது புள்ள. எத்தனையோ டாக்டர்மார கூட்டிட்டு வந்து பாக்குறாங்க, ஒரு மருந்தும் வேலை செய்தில்லை. கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு ஆலிமை கொண்டு வராங்க, அவர் ஓதி ஓதி பார்க்கிறார், ஒன்றுமே செய்ய வரல, புள்ளைக்கு தூக்கம் வருவதும் இல்லை. முள்ள வாப்பாண்டாட்ட கேட்டாரு, இந்த புள்ளைய நீங்க எப்படி தூக்கமாக்குவீங்க? பாப்பா பயந்து பயந்து தயக்கத்தோடு சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோங்க அதுரர், இந்த புள்ள தூங்காட்டி ஒரு ஹிந்தி பாட்டை நாங்க போட்டு கொடுக்கோம் டிவியில, அதை பார்த்து கொண்டு அப்படியே புள்ள தூங்கிடு, நாங்க எங்க வேலையை செஞ்சிருவோம். புள்ளையோட ரூம்ல டிவி, பெரிய டிவியை போட்டு வச்சுக்கிறாரு, அந்த டிவியில ஒரு ஹிந்தி பாடலை போட்டு கொடுத்தா அந்த பார்த்து கொண்டு அந்த புள்ள தூங்கும். சுபஹானம் தான். இவர் சொன்னார், வேற ஒன்றும் இப்ப செய்ய வழியில், கொண்டு வந்து சும்மா அந்த டிவியை போடுங்க பார்ப்போம், புள்ள தூங்கினாலும் கூட அதுக்கு ஒரு நிம்மதிக்குமே. அது மாதிரி சும்மா போட்டு பார்த்தாங்க, எல்லா பாதுகாக்கும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த புள்ள பாட்டை பார்க்குது, பார்க்கிற நேரத்தில் மூச்செடுக்க முடியாமல் மேலேயும் கீழேயும் துள்ளி கொண்டு இந்த புள்ளையிட அந்த துள்ளல் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி பெறுகிறது. பார்வை டிவியில ஈக்குது, அதே மாதிரி கண் கொத்திப்படாமல் ஈக்குது. மூச்சு கிட்ட மூக்கு கிட்ட கையை வச்சு பார்த்தா புள்ளையில ரூபு பிரிந்துருச்சு, புள்ள மவுச்சு. இன்னால் இல்லாத இன்னா இடைகிறாரு. இந்த புள்ளைக்கு அல்லாஹ் சுபஹான பூத்தா இந்த புள்ளைய வேதனை செய்ய மாட்டான், ஏன்னா 5 புள்ள. ஆனா பாவம் அந்த புள்ள மௌத்தா போய் இது ஒரு சினிமா பாடலை பார்த்துக்கணும். அப்ப இதுக்கு அல்லாஹ் இடத்துல பதில் சொல்றது யார்? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளைகளை எப்படி அல்லாஹ் சுபஹான பூத்தாலா எந்த பாவமும் இல்லாத பிராண்ட் நியூவாக எப்படி பசந்தாக அழகான முறையில எந்த பாவத்தையும் செய்யாம எங்களை கையில தாரானோ, அதே மாதிரி அந்த புள்ளைய வளர்க்கணும் என்ற ஒரு அமானியத்தோடு தான் தாரான். பக்கத்து வீட்டுல இருந்தே நாங்க பயணம் கொண்டு போறோம், தூர பயணம், எங்கட நகனத்துகள் எல்லாம் இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இதை எடுத்துக்கும் போகாம ஏதாவது ராவ் பயணம் டேஞ்சர், பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறோம் ஒரு 20 பவுன் நகை, நாங்க வந்து வாங்கிக்கிறோம், இதை வச்சுக்கோங்க, வந்து கேட்கிறோம், வந்து கேட்கிற நேரத்துல 5 பவுன் நகை குறையுது என்று சொன்னா கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க, எங்களுக்கு எப்படி அது இவ்வளவு ஒரு அமானுதமாக. அல்லது வீட்டு சாவியை கொடுத்துட்டு போறோம், வந்து பார்த்தா கபட் எல்லாம் இழுத்து போட்டிக்குது, கதவுகள் ஜன்னல்கள் உடைக்கப்பட்டில்லை, சாவியை திறந்து கொண்டுதான் வந்திருக்க வேண்டும். சாவியை கொடுத்தவங்களை பத்தி நாங்க என்ன நினைப்போம்? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இதே மாதிரி ஒரு அமானிதமாகத்தான் இந்த பிள்ளைகள் அல்ல எங்கள்கிட்ட தாரான். பாவம் இல்லாமல் தருகிறேன், பரிசுத்தமான அமானிதங்களாக தருகிறேன். எனவே தாய்மார்களே, பெற்றோர்களே, அதே மாதிரி பிள்ளைய பக்குவமாக வளர்த்து நீங்கள் என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு பாரிய பொறுப்பு. சுபஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்கள், இதே மாதிரி இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தையும் எழுதுறாங்க. அதுவும் அதே 5 வயசுக்குள்ளதான். ஒரு நாள் ஓடு ஓடி வந்து உம்மாட்ட சொல்லுதா, உமா நேத்துராவ் இரவுல நான் நல்ல ஒரு கனவுண்டு கண்டேனே. என்னவாப்பா கனவுல கண்டீங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை கனவிலே கண்டேன். அழகான அமைப்பில இருந்தார்கள், வசந்தான அமைப்பில இருந்தார்கள், சில பேர் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து கொண்டே இருந்தேன், எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்றிருந்ததை பக்கத்தில் உள்ளவர் கேட்டார், குழந்தை இது யார் என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், புலர் புள்ள சொல்லுது எனக்கு தெரியாது. சொன்னார்களாம், இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. சரியான சந்தோஷம் புள்ளக்கு. காலையில எலும்பி நின்று ஓடு ஓடி வந்து 5 வயசு புள்ள உம்மாவை கட்டி பிடிச்சு கொண்டு சொல்லுது, நேற்று இரவு கனவில் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கண்ணியமான தாய்மார்களே, அந்த தாய் என்ன செஞ்சால், குழந்தைய தூக்கி வாரி அணைத்து முத்தமிட்டு அந்த புள்ளேட்ட சொன்னாலாம், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ காணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். அந்த புள்ளைய காணாட்டித்தான் ஆச்சரியம். ஏண்டா, நான் நீ என்னுடைய வயிற்றுக்குள் சிசுவாக உருவாகியதில் இருந்து அதிகமாக நான் குர்ஆனை ஓதியிருக்கிறேன், அதிகமாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல ஸலவாத்து ஓதியிருக்கிறேன். விசேஷமாக நீ பிறந்ததற்கு பின்னால் பரிபூர்ணமாக 2 வருடங்கள் உனக்கு நான் பால் ஊட்டி இருக்கிறேன். என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், 1 மிடர் பாலாவது பயகம்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருல உன் காது கேட்க நான் சலவாத்து சொல்லாமல் உனக்கு புகட்டியது கிடையாது. சுபஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது. பால் கொடுக்கும் வரைக்கும், அந்த குழந்தை பால் குடிக்கும் பொழுதெல்லாம், இரவில இருந்தாலும் பகலில் இருந்தாலும், அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலவாத்தோட அந்த பால் நுழைந்திருக்கிறது. எனவே நீ காணாமல் இருப்பதுதான் ஆச்சரியம். ஆனா இன்றைக்கு எங்கட தாய்மார்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்வை டிவியில இருக்கிறது, பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கேள்வி ஒரு இன்னிசை கானத்தில் இருக்கிறது. பால் மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, தாய்மார்களே, அந்த படத்துடைய அந்த பக்குவமும் அந்த பாலோடு செல்கிறது. அந்த இசையும் மியூசிக்கும் அந்த குழந்தையுடைய இரத்தத்தில் பாலோடு சங்கமமாகிறது என்று சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழப்போகிறோம், மௌத்தா பெய்திருவோம். எங்க உம்மா வாப்பமார் நேரத்தோட போயிட்டாங்க, அவர்கள எத்தனை பேருக்கு நாங்க துவா செய்யறோம். ஒரு உம்மா மௌத்தா போனா, ஒரு புள்ள வந்து ஜனாதாவை துருவிக்குதுன்னா அல்லாஹுக்கு சரியான சந்தோஷம், அல்லாஹுக்கு சரியான சந்தோஷம். ஆனா இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், நிறைய உம்மமார்ந்த நிறைய வாப்பமார்ந்த ஜனாதாக்கள் வருகிறது. அந்த புள்ளைக்கு வந்து 4 தக்பீரை கொண்டு அந்த ஜனாதா தொழுகையை தொழுவீங்கள் என்று சொன்னா அவருக்கு தொழுவிக்க தெரியாது. 4 ரக்காத் அல்ல 4 தக்பீர். சும்மா நின்ற நிலைமையில 4 தக்பீர். முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, இன்னொரு சூரா ஓத வேண்டிய அவசியமும் இல்லை, அதுவும் சத்தம் போட்டு ஓதுறதும் இல்லை. 2வது தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் தாரும் போது நபி பேர்ல ஸலவாத். 3வது தக்பீர்ல அல்லாஹும்ம அஃபிர் லஹு வரஹம்ஹு, வாப்பாவாக இருந்தால் அல்லாஹும்ம அஃபிர் லஹா வரஹம்ஹா, உம்மாவாக இருந்தால், ஆக குறைந்தபட்சம் இந்த துவா ஓதினாலும் போது. 4வது தக்பீர் ஒரு துவா, அது ஓதாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஸ்தின்னா பஅதஹு வஃபிர் லனா வலஹு, இத ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சலாம கொடுக்கிறேன். இதுதான் ஜனாதா தொழுகை. இந்த தொழுகை 4 தக்பீர் கூட தெரியாம, இந்த 4 தக்பீர்ல ஓதுற 4 வார்த்தைகள் கூட தெரியாம எங்க பிள்ளைகளை வளர்த்துட்டா நானும் நீங்களும் அல்லாஹுடத்துல என்ன பதில் சொல்லுவோம்? கண்ணியமான தாய்மார்களே, பெரிய ஆலிமாக தேவையில்லை, பெரிய ஹாஃபிதாக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. அதை நாங்க மௌத்தா போனா எங்க ஜனாதாவை தொழுவிக்கவாவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் எங்களுக்காக கையேந்து துவா கேட்க அளவுக்காவது நாங்க வளர்க்க கூடாதா? கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால எங்களுடைய அமளிபாதத்துகள் சீராகணும், எங்களுடைய வீட்டுக்குள்ள சில நிலைமைகள் சீராகணும், எங்கட கணவன்மார்களை, எங்கட தகப்பன்மார்களை, எங்கட சகோதரர்களை பள்ளி வாசல் நேரம் பாங்கு சத்தம் கேட்கிற நேரம் அவர்கள் எந்த வேலையில இருந்தாலும் அவர்களை அதட்டி அவர்களை வழி அனுப்புகின்ற ஒரு பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்மணிகளாகிய உங்களுக்கு தந்தி, அதை நீங்க கட்டாயம் செய்யும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே. ஏண்டா ஒரு சுவர்க்கத்திற்குரிய ஒரு பரம்பரையை உருவாக்கிட்டு போவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பொறுப்பா தந்திருக்கிறார். அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னேன், அல்லாஹ் நபிமார்களை பெண்களாக அனுப்பல்ல, ஆனா நபிமார்களை பெற்றெடுத்த பெருமையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க மௌத்தா போனாலும் எங்களை அமல் எல்லாம் முடிஞ்சு போயிடும், இஸ்தம்பிதமாகிடும், ஒன்றுமே செய்யலாது. ஆனா ஒரு புள்ளைய சாலிகான புள்ளையா வளர்த்துட்டிருக்கிறோம், அந்த புள்ள ஒவ்வொரு நாளும் தொழுதற்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்துல எங்களுக்காக துவா கேட்குதே, துவா கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக அந்த துவாவை எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அங்கீகரிப்பதாக அதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வாழ்க்கையை நாங்க வாழுகின்ற நேரத்துல அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து எங்களை பிள்ளைகளையும் நாங்க சாலிகாக வளர்க்கிறதோட நாங்க எங்கட அங்க அவயங்களை, விசேஷமாக கண் காதுகளை, சினிமாக்கள், யகூதி நசராக்களுடைய ஆக பொல்லாத ஒரு திட்டம் தான் இந்த சினிமா திரைப்படங்கள், இந்த தொடர் நாடகங்கள். கண்ணியமான தாய்மார்களே, இதை பார்க்க பார்க்க, இதை கேட்க கேட்க உள்ளங்கள் அப்படியே செத்து போய் இதால வரக்கூடிய ஆக பெரிய முசீபத் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதுவதில் உள்ள இன்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து விடுவார். அசிங்கமான காட்சிகளை பார்த்து பழகிய கண்ணுக்கு அல்லாஹுடைய தெய்வீக வாக்குறுதியான அந்த குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க விட மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமான தாய்மார்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு நடந்தில் ஆகப்பெரிய முசீபத் என்ன தெரியுமா? அமளிபாதத்து செய்யறா சரியான கஷ்டமும் சோம்பேறித்தனமும். சில பெண்களை பார்த்திருப்பேன், தொழுற என்று சொன்னா அவளுக்கு நஞ்சி மாதிரி, ஒரு 10 நிமிஷம் குர்ஆன் எடுத்து ஓதுற என்று சொன்னா விஷத்தை குடிக்கிற மாதிரி. ஆனா ஒரு சீடிய போட்டு பாக்குறேன்டா அல்லது ஒரு நாடகத்தை பார்க்கிறேன் ஒரு மனுஷியாலம் போறதே விளங்காது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த நாடகங்களும் அந்த தொலைக்காட்சிகளும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இது ஆகப்பெரிய ஒரு முசீபத். எனவே இதை விட்டு நாம் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஏன்னா ஒரு மனிதனுடைய அதிகமான நேரம் எதுல செயல்படுகிறதோ செலவழிக்கப்படுகிறதோ அதே நிலைமையில்தான் அவர்களுக்கு மௌத்துவர், அதே நிலைமையில்தான் அவர்களுக்கு மௌத்துவர். சொல்லுவாங்க, முந்தைய காலத்துல சண்டித்தனம் போட்டு சந்தியில சுத்துறவனுக்கு சந்தியில தான் சாகுவர். மரமேறி கொலைக்கிறவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, அவர்கள் பெரும்பாலும் மரத்தால விழுந்துதான் சாகுவார், மௌத்தாகுவார். யானை வளர்ப்பவனுக்கு யானையால சாகுண்டுவார். ஏண்டா இது ஒரு அர்த்தம் இல்லாத வார்த்தை அல்ல, முன்னோர்கள் சொல்லுவது. அதிகமான நேரம் எதுல ஒரு மனிதன் கழிக்கிறானோ அந்த நிலைமையில அந்த அமைப்புல தான் அவருக்கு மௌத்துவர். குர்ஆன் அதிகமாக ஓதுறாரு, குர்ஆனோட மௌத்தாகுவாரு. அதிகமாக தொழுகிறாரு, திக்ரு செய்யறாரு, அந்த திக்ரோட தொழுகையோட மௌத்தா போவாரு. அதே மாதிரி அல்ல என்னை உங்களை மேல முழு பரம்பரையை பாதுகாக்கணும். அதிகமா டிவி பார்ப்பாரு, அதிகமா பாட்டு கேட்பாருண்டா அதே நிலைமையில்தான் அவருக்கு மௌத்து வரும். எல்லாம் பாதுகாக்கும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அப்படியான கேவலமான மௌத்துக்கள் எங்களுக்கு வரக்கூடாது என்றிருந்தால் அதிகமான கால நேரத்தை நாம் எங்களுடைய கணவனுக்கு செய்கின்ற பணியோடு, எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு செலவழிக்கின்ற நேரத்தோடு, அந்த குழந்தைகளுடைய துப்புரவுக்காக செலவழிக்கிற நேரத்தோடு அதிகமாக தொழுகைகள், அதிகமாக அல் குர்ஆன் திலாவத்துகள், அதிகமான விக்ருகள், சலவாத்துகள், இதோடுதான் எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையை நாங்கள் முடிக்க வேண்டியதாய். ஆனா கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, என் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மோசமான அமைப்புல இந்த உலகத்துக்கு வாழ்ந்து, இந்த உலகத்துல வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுட்டு நீங்க கபருக்குள்ள வந்ததற்கு பின்னால உங்களோட முடிவு நரகமாக இருந்தால் ஃபமா அஸ்பரகும் மலன்னார், அந்த நரக நெருப்பை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறீர்கள்? அந்த நரகத்துடைய அதாபுகளை நீங்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறீர்கள்? கண்ணியமான தாய்மார்களே, நிச்சயமாக சத்தியமாக முடியாது. சின்ன ஒரு ஆபரேஷன் பண்ணுவதாக இருந்தாலும் அல்லது ஒரு பல்ல கலட்டுவதாக இருந்தால், சும்மா வலியுள்ள ஒரு பூச்சி கடிச்ச ஒரு பல்ல கலட்ட போனாலும் ஒரு மயக்க ஊசி போடுவார், ஒரு மயக்க ஊசி போடுவார். என்ன இல்லாட்டி அதை எங்களால் தாங்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அங்க மயக்கமும் இல்ல, மரணமும் இல்ல. சும்மா யோசி பாருங்க, பச்சையோட ஒரு பல்ல கலட்டுறேன்னு சொன்ன எங்களை நிலைமை என்னவா? இனிமான தாய்மார்களே, சகோதரர்களே, குழந்தை பெற்றெடுப்பதற்கு சிரமப்படுகிறாள் தாய், இன்று நவீன வைத்திய முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, சிசரிங் பண்ணி எடுப்பார்.
அப்படியான ஒரு நேரத்தில் மயக்கம் போடாமல் பச்சை வயிற்றை கிழித்து ஒரு குழந்தையை வெளியே எடுப்பதாக இருந்தால் அந்த தாயுடைய நிலை என்னவாக இருக்கும்? இதையே எங்களால் தாங்க இயலாட்டி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகத்துடைய அதாபுகளை நீங்கள் எப்படி தாங்க போகிறீர்கள்? அங்கு மயக்கம் கிடையாது, அங்கு தாங்க இயலாம கடைசியில மௌத்தா போனா எல்லாம் முடிஞ்சே என்ற மௌத்தும் கிடையாது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, தனியா இருந்து யோசிங்க. குறுகிய காலம் இன்னும் வாழ்வதற்கு இருக்கிறோம், அதற்குள்ள எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சிக்கல்கள். நாடு போற போக்குல யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல எந்தெந்த இடத்துல மௌத்து வரும் என்று தெரியாத சிச்சுவேஷன். அதனால இருக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துங்க. சைத்தான் சொல்லுவார், இப்பொழுதுதானே இத்துணை வயது, இத்துணையாம் வயதில் இருந்து ஆரம்பிப்போம், 50 தாண்டட்டும், அதற்கு பின்னால் தஸ்பீகையும் குர்ஆனையும் எடுப்போம். இல்லை, சில நேரம் அவர்களுடைய கால்கள் துண்டிக்கப்பட்டுவிடும், சில நேரம் அவர்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும், 40 ஓதை இருந்து சேர்ந்து கை செய்தப்படுவாங்க, 50 ஆகினா எழுத்து விளங்காமல் அவர்கள் தடமாறுவார்கள். ஆக கண்ணியமான தாய்மார்களே, உலகத்தில் உள்ள ஆரோக்கியம் நிரந்தரமானதல்ல, உலகத்திலல்ல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரூஹு அது நிரந்தரமானதல்ல. எங்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முடியுமான அமல் செய்யுங்க, எங்களுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துங்க, குழந்தைகளை அழகான முறையில் வளர்ப்போம் என்ற திடசங்கற்பம் பூண்டு கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைத்து நன்மைகளையும் செய்வதற்குரிய சகல சந்தர்ப்பங்களையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா? அவர்கள் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களோ நாயனை அத்தனை பேருடைய சகல பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா? ஹயாத்தோடு வாழ்கின்ற எங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி விடுவாயா? யாழ் அவர்கள் பார்ப்பதை எங்களுக்கு பாரமாக்கி விடாமல் ஒரு பாக்கியமாக காட்டி அருள்வாயா? அவர்களுடைய துவாவுக்கு எங்களை சொந்தக்காரர்களாக ஆக்கி அவர்களுடைய பதுவா சாபத்தை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வாயா? யாழ் எங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்து ரப்பே, மோசமான அசிங்கமான கெட்ட வழியிலே வளர்வதை விட்டும் அவர்களை பாதுகாத்திரியா அல்லா, மோசமான நண்பர்களோடு வைக்கின்ற சகவாசத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்திரியா அல்லா, அசிங்கமான கெட்ட காட்சிகளை பார்த்து கெட்டு போவதை விட்டும் அவர்களை பாதுகாத்து ஒரு தக்குவாதாரிகளாக வளர்த்தும் இடத்திலே ஒப்படைக்கக்கூடிய அந்த பாரிய ஒரு பொறுப்பை நாம் நிறைவேற்றக்கூடிய பக்குவமான பெற்றோர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயா? இப்படிய பயங்கரமான நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்திருப்பே, எங்களால் தாங்க முடியாத, சுமக்க முடியாத, செலவழிக்க முடியாத நோய்களை தந்து எங்களை சோதிச்சிராதையா அல்லா? யாழ் எங்கள் குழந்தைகளுக்கு கொடிய நோய்களை கொடுத்து எங்களை சோதிச்சிராதையா அல்லா? யாழ் எங்களுடைய கடைசி காலத்தை வைத்தியசாலைகளில் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிறாரையா அல்லா? யாழ் எங்களுடைய உடம்புல இருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்களையும் நதீசுகளையும் எங்களுடைய இடது கையால் நாங்களாகவே தானாக கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நிலைமையில் எங்களுக்கு மௌத்த நசீபாக்கியா அல்லா? அந்த அசுத்தங்களில் பிற சகோதர சகோதரிகளோ மனைவி மக்களோ கையளிக்கும் வரைக்கும் உள்ள நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா? யாழ்லா, இந்த உலகத்தில் கடைசியாக நாம் காணுகின்ற காட்சியாக சுவர்க்கலோகத்து இன்பங்களை காட்டி காட்டி அந்த சக்கராத்தை நேசிப்படுத்திரியா அல்லா? மலக்குள் மௌத் அவர்களை எங்களிடம் சிரித்த முகத்தோடு அனுப்பிரியா அல்லா? இந்த நாவினால் பேசுகின்ற இறுதி வார்த்தையை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற உனக்கு விருப்பமான அந்த திருக்கலிமாவை உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே சிரித்த முகத்தோடு அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கும் அந்த நல்ல வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக, துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.